Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
देवताओं के लिए भी सीढ़ी बनी बैठा होगा पहले तो मिसाल भी देते हैं कि हमें सहार एक की पहले सतर्पण दान पीछे पीछा उन्हें आकर के तम प्रधान बनती है सतर्पण दान से फिर सतो राज्य देवता खाद पत्र भी जाती है और जो भी ऐसे काले होते जाते हैं अभी बच्चों को तो बहुत अच्छी तरह से समझा जाते हैं परंतु बच्चों में धारणा बहुत कम होती है तम अपना देवता
பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு காலை முரளி ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் சிவபாபாவிற்கு மதிப்பளிக்க வேண்டுமாயின் அவரின் ஸ்ரீமத்தை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதே தந்தைக்கு மதிப்பளிப்பதாகும். இனிய குழந்தைகளே, நீங்கள் சிவபாபாவிற்கு மதிப்பளிக்க வேண்டுமாயின் அவரின் ஸ்ரீமத்தை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதே தந்தைக்கு மதிப்பளிப்பதாகும். குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தையிலும் சிறந்த மந்திரவாதிகளாகுகின்றீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வாறு தந்தையிலும் சிறந்த மந்திரவாதிகளாகுகின்றீர்கள்? அதிமேலான தந்தையை உங்கள் குழந்தையாக்குவதும் தந்தையை உங்கள் வாரிசு ஆக்கி உங்கள் சரீரம் மனம் செல்வம் மூலம் உங்களை தந்தைக்கு அர்ப்பணிப்பதுமே குழந்தைகளாகிய உங்கள் மந்திர வித்தையாகும். இப்பொழுது கடவுளை தங்கள் வாரிசு ஆக்குபவர்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்திக்கான ஓர் உரிமையை கோருகின்றார்கள். இக்குழந்தைகளுக்காக நீதிமன்றம் கூட்டப்படுகின்றது. இக்குழந்தைகளுக்காக நீதிமன்றம் கூட்டப்படுகிறது. தாங்கள் தானம் செய்தவற்றை மீண்டும் பெற நினைப்பவர்களுக்காகவும் மாயையின் ஆதிக்கத்தினால் அவசேவை செய்பவர்களுக்காகவும் நீதிமன்றம் கூட்டப்படுகின்றது. தாரணைக்கான சாராம்சம்: முதலாவது, அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் உங்கள் புத்தியை நிரப்பி செழிப்பானவர் ஆகுங்கள். எவ்வகையான அகங்காரத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள். இரண்டாவது, சேவை செய்வதற்கு தகுதியானவர் ஆகிய பின்னர் துரோகியாகி அவசேவை செய்யாதீர்கள். ஒரு தானத்தை வழங்கிய பின்னர் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனை திரும்ப பெறுவதை பற்றி எண்ணாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அனைத்தையும் உங்களுடையதாக ஆக்குவதால் எனது என்னும் உணர்வின் சிறிதளவு சுவற்றையும் முடித்து லேசானவராகவும் ஒளியாகவும் இருப்பீர்களாக. எனது என்னும் உணர்வின் வகைகளானது எனது சுபாவம், எனது சம்ஸ்காரங்கள் என்பன ஆகும். எனது என்னும் ஏதாவது இருந்தால் அது ஒரு சுமையாகும். ஒரு சுமையை கொண்டிருப்பவர்களால் பறக்க முடியாது. எனது எனும் இந்த உணர்வு உங்களை அழுக்கானவராக்குகிறது. ஆகவே அனைத்தையும் உங்களுடையது என்பதாக ஆக்கி சுத்தமானவர்கள் ஆகுங்கள். ஒரு தேவதை என்றால் எனது என்னும் உணர்வின் சிறிதளவு சுவற்றை ஏனும் கொண்டிருக்காமையாகும். எனது என்னும் விழிப்புணர்வு உங்கள் எண்ணங்களிலேனும் இருந்தால் நீங்கள் அழுக்காகிவிட்டீர்கள் என்பதை அப்பொழுது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அழுக்கானவர் ஆகுகின்ற இச்சுமையை இப்பொழுது முடித்துவிட்டு லேசானவராகவும் ஒளியாகவும் ஆகுங்கள். ஸ்லோகம். தங்கள் கண்களில் பாப்தாதாவை அமிழ்த்துபவர்களே உலகின் ஒளிகளாவார்கள். தங்கள் கண்களில் பாப்தாதாவை அமிழ்த்துபவர்களே உலகின் ஒளிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. சரீரமற்றவராகிய தனித்துவமான ஆன்மீக தந்தை, அதாவது பரமாத்மாவாகிய பரம தந்தை என அழைக்கப்படும் தொலைதூர உலகவாசி இங்கமர்ந்திருந்து தனது தனித்துவமான குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர் தொலை தூர தேசத்திலிருந்து வந்து இந்த சரீரத்தினூடாக உங்களுக்கு கற்பிக்கின்றார். கற்பவர்கள் இயல்பாகவே தங்களுக்கு கற்பிப்பவருடன் யோகம் செய்கின்றார்கள். ஓ குழந்தைகளே, உங்கள் ஆசிரியருடன் யோகம் செய்யுங்கள் அல்லது என்னை நினைவு செய்யுங்கள் என அவர்களுக்கு கூற வேண்டியதில்லை. இல்லை, இங்கே தந்தை கூறுகின்றார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, அவர் உங்கள் தந்தையும் ஆசிரியரும் குருவுமாவார், அவருடன் யோகம் செய்யுங்கள். அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் தனித்துவமான பாபாவும் சரீரமற்றவருமாவா. நீங்கள் மீண்டும் மீண்டும் அவரை மறப்பதனாலேயே உங்களுக்கு கூறப்படுகிறது. உங்களுக்கு கற்பிப்பவரை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் எரிக்கப்பட்டுவிடும். என்னை பாருங்கள், அதில் பெரும் நன்மையுள்ளது என்று ஓர் ஆசிரியர் கூற வேண்டும் எனும் நியதியில்லை. தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவின் சக்தி மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதுவே நினைவு யாத்திரை என அழைக்கப்படுகிறது. தனித்துவமான ஆன்மீக தந்தை இப்பொழுது குழந்தைகளை பார்க்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களை ஆத்மாக்களாக கருதி சரீரமற்ற தனித்துவமான தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு சரீரத்திற்குள் வருகின்றீர்கள். முழு கல்பத்திலும் நான் ஒரு சரீரத்தை பெறுவதில்லை. இந்த சங்கம யுகத்தில் மாத்திரமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிப்பதற்காக நான் தொலை தூர தேசத்திலிருந்து வருகின்றேன். இதனை மிகவும் நன்றாக நினைவு செய்யுங்கள். பாபா எங்கள் தந்தையும் ஆசிரியரும் சத்குருவும் ஆவார். அவர் சரீரமற்றவர் ஆவார். அவர் தனக்கென சொந்தமாக ஒரு சரீரத்தை கொண்டிருப்பதில்லை. அவர் எவ்வாறு வருகிறார்? அவர் கூறுகின்றார், நான் சடப்பொருளின் ஆதாரத்தை, அதாவது ஒரு வாயின் உதவியை பெறுகின்றேன். நான் சரீரமற்றவர். நீங்கள் அனைவரும் சரீரம் உடையவர்கள். எனக்கு நிச்சயமாக ஓர் ரதம் தேவையாகும். அவர் ஒரு குதிரை ரதத்தில் வரமாட்டார். தந்தை கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தினுள் பிரவேசிக்கின்றேன். முதலாம் இலக்கமாக இருப்பவர் பின்னர் கடைசி இலக்கமாகுகின்றார். சத்துவ பிரதானாக இருப்பவர்கள் பின்னர் தமோ பிரதான் ஆகுகின்றார்கள். எனவே தந்தை அவர்களை மீண்டும் ஒரு முறை சத்துவ பிரதான் ஆக்குவதற்கு கற்பிக்கின்றார். அவர் விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளாகிய நீங்களே இந்த ராவண ராஜ்யத்தில் உள்ள 5 விகாரங்களை வெற்றி கொண்டு பின்னர் உலகை வென்றவர்களாக வேண்டும். குழந்தைகளே, சரீரமற்ற தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் உங்கள் பாவங்கள் எவ்வாறு அழிக்கப்படும்? நீங்கள் இப்பொழுது இந்த சங்கம யுகத்தில் மாத்திரமே இவ்விடயங்களை செவிமடுக்கின்றீர்கள். இந்நேரத்தில் இடம்பெறுவன அனைத்தும் ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் இடம்பெறும். இது அத்தகைய நல்ல விளக்கமாகும். இதற்கு மிகவும் பரந்த எல்லையற்ற புத்தி தேவைப்படுகிறது. இது சாது அல்லது புனிதரின் ஆன்மீக ஒன்று கூடல் அல்ல. நீங்கள் அவரை உங்கள் தந்தையும் உங்கள் குழந்தையும் என்றும் அழைக்கின்றீர்கள். அவரே உங்கள் தந்தையும் உங்கள் குழந்தையும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் எங்களிடம் உள்ள அனைத்தையும் அக்குழந்தைக்கு ஆஸ்தியாக கொடுத்து தந்தையிடம் இருந்து 21 பிறவிகளுக்கு எங்கள் ஆஸ்தியை பெறுகின்றோம். நாங்கள் குப்பைகள் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைத்து அவரிடமிருந்து உலக ராஜ்யத்தை கோருகின்றோம். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, நீங்கள் வரும்போது எங்கள் சரீரங்கள், மனங்கள், செல்வம், மூலம் எங்களை உங்களுக்கு முழுமையாக அர்ப்பணிப்போம் என பக்தி மார்க்கத்தில் கூறினோம். ஒரு லௌகீக தந்தையும் தனது குழந்தைகளுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். எனவே இங்கே நீங்கள் சரீரமற்ற தந்தையை கண்டுள்ளீர்கள். அவரை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் வீடு திரும்புகிறீர்கள். இது அத்தகைய மிகவும் நீண்ட பயணமாகும். தந்தை எங்கே வருகின்றார் என்று பாருங்கள். ராவணனின் பழைய ராஜ்யத்திற்கே வருகின்றார். அவர் கூறுகின்றார், ஒரு தூய சரீரத்தை பெறுவது எனது பாக்கியத்தில் இல்லை. நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு எவ்வாறு வருகின்றேன்? நான் தூய்மையற்ற உலகிற்குள் பிரவேசித்தே அனைவரையும் தூய்மையாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் அத்தகைய ஆசிரியருக்கு அதிகளவு மதிப்பளிக்க வேண்டும். அவருக்கு எவ்வாறு மதிப்பளிப்பது என்பதை பலரும் அறியாதுள்ளார்கள். இதுவும் நாடகத்தில் நடைபெற வேண்டும் என்பது அர்த்தமாகும். ஓர் ராஜ்யத்திற்கு வரிசைக்கிரமமாக அனைவரும் தேவைப்படுகிறார்கள். எனவே சகல வகையினரும் இங்கே உருவாக்கப்படுகின்றார்கள். கற்காமல் இருப்பதும் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்காமையும் ஒரு குறைந்த அந்தஸ்தை பெறுபவர்களின் நிலைமையாகும். அவர் தனித்துவமான தந்தையாவார். அவரது செயற்பாடும் அலௌகீகமானது. அவரது பாகத்தை வேறு எவரும் பெற முடியாது. அந்த தந்தை வந்து அத்தகைய மேன்மையான கல்வியை கற்பிக்கின்றார். எனவே நீங்களும் அவருக்கு மதிப்பளிக்க வேண்டும். நீங்கள் அவரது ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களை மீண்டும் மீண்டும் மறக்க செய்கின்றார். நல்ல குழந்தைகளையும் வீழ்த்திவிடும் அளவிற்கு மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். தந்தை உங்களை மிகவும் செல்வந்தர்கள் ஆக்குகின்றார். ஆனால் மாயை உங்களை முழுமையாக வெறுமையாக்குகின்றார். நீங்கள் மாயையிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் நிச்சயமாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தைக்கு உரியவர்களான மிகவும் நல்ல குழந்தைகள் பின்னர் மாயைக்கு உரியவர்களாகுகின்றார்கள். கேட்கவும் வேண்டாம், அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த துரோகிகள் ஆகிவிடுகிறார்கள். மாயை அவர்களை அவர்களின் மூக்கால் முற்றாக பிடித்து விடுகின்றார். முதலை யானையை விழுங்கியது எனும் வார்த்தைகளும் உள்ளன. எவ்வாறாயினும் எவருமே அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. தந்தை அனைத்தையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். சில குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள், ஆனால் அதுவும் அவர்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசக்கிரமமாகவே உள்ளது. சிலரினால் முற்றிலும் எதனையுமே கிரகிக்க முடிவதில்லை. இது அவர்களால் கிரகிக்க முடியாத அத்தகைய மேன்மையான கல்வியாகும். அவர்களுக்கு ராஜ்ய பாக்கியம் இல்லை என தந்தை கூறுகின்றார். சிலர் அக்மலர்களாகவும் சிலர் நறுமணம் மிக்க மலர்களாகவும் உள்ளனர். இது பல வகை மலர்கள் நிறைந்த ஒரு பூந்தோட்டமாகும். அவ்வகையானவர்களும் தேவைப்படுகிறார்கள். ஒரு ராஜ்யத்தில் நீங்கள் பணிப்பெண்களையும் வேலையாட்களையும் காண்பீர்கள். வேறு எவ்வாறு உங்களால் பணிப்பெண்களையும் வேலையாட்களையும் காண முடியும்? ராஜ்யம் இங்கேயே உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் பணிப்பெண்கள், வேலையாட்கள், சுடலையாண்டிகள் போன்ற சகல வகையினரையும் காண்பீர்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது ஓர் அற்புதம். தந்தை உங்களை மிகவும் மேன்மையானவர்களாக்குகின்றார். ஆகவே அத்தகைய தந்தையை நினைவு செய்யும் போது அன்பு கண்ணீரை சிந்த வேண்டும். நீங்கள் மாலையின் மணிகளாகுகின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா, நீங்கள் தனித்துவமானவர், நீங்கள் தூய்மையற்ற எங்களை தூய்மையானவர்கள் ஆக்குவதற்காக எவ்வாறு வந்து கற்பிக்கின்றீர்கள் என்று பாருங்கள். பக்தி மார்க்கத்தில் மக்கள் சிவனை வழிபட்ட போதிலும் அவர் தூய்மையாக்குபவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தும் அவர்கள் தொடர்ந்தும் கூவி அழைத்தார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள், வந்து எங்களை அழகிய தேவர்களாக்குங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றார். அவர் வந்ததும் கூறுகின்றார், குழந்தைகளே, தூய்மையாகுங்கள். இதனாலேயே குழப்பங்கள் உருவாகுகின்றன. தந்தை அற்புதமானவர். அவர் குழந்தைகளுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஆத்மாக்களாகிய உங்களுடனே தந்தை பேசுகின்றார் என்பது அவருக்கு தெரியும். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். ஆத்மாவே பாவ செயல்களையும் செய்கின்றார். பின்னர் ஆத்மாவே சரீரத்தினூடாக வேதனையையும் அனுபவம் செய்கின்றார். உங்களுக்காக அதிலும் விசேடமாக சேவை செய்வதற்கு தகுதியானவர்களாகி பின்னர் துரோகிகள் ஆகியவர்களுக்காக நீதிமன்றம் கூட்டப்படும். மாயை எவ்வாறு உங்களை விழுங்குகின்றாள் என்பதை தந்தை மாத்திரமே அறிவார். பாபா, நான் தோற்கடிக்கப்பட்டு விட்டேன். நான் எனது முகத்தை அழுக்காக்கிக் கொண்டேன். இப்போது என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் விழுந்து இப்போது மாயைக்குரியவர்களாகியுள்ளீர்கள். எனவே எவ்வாறு மன்னிப்பது? அந்த ஆத்மாக்கள் பின்னர் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். மாயையினால் தோற்கடிக்கப்பட்ட பலர் உள்ளனர். தந்தை கூறுகின்றார், இங்கு தந்தைக்கு தானம் செய்தவற்றை மீண்டும் பெறாதீர்கள். இல்லாவிடின் அனைத்தும் முடிவடைந்துவிடும். அரிச்சந்திரனின் உதாரணம் உள்ளது. ஒரு தானம் செய்ததன் பின்னர் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் அதனை பெற்றால் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். பின்னர் மிகவும் குறைந்த அந்தஸ்தே பெறப்படும். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கின்ற ஏனைய அனைவரும் ஆரம்பத்தில் ஓர் ராஜ்யத்தை கொண்டிருப்பதில்லை. 5 முதல் 6 மில்லியன்கள் எண்ணிக்கையினர் இருக்கும் போது மாத்திரமே ஓர் ராஜ்யம் இருக்க முடியும். பின்னர் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஆரம்பத்தில் ஒருவர் அல்லது இருவர் மாத்திரமே கீழே வருகிறார்கள். பின்னர் வளர்ச்சி இடம்பெறுகிறது. கிறிஸ்து ஏதோ ஒரு ரூபத்தில் வருவார் என்பது உங்களுக்கு தெரியும். முதலாம் இலக்கத்திற்குரியவர் பின்னர் நிச்சயமாக இறுதி இலக்கத்தில் ஒரு பிச்சைக்காரரின் ரூபத்தில் இருப்பார். இந்நேரத்தில் ஒரு பிச்சைக்காரரின் ரூபத்தில் கிறிஸ்து எங்கோ இருக்கின்றார் என கிறிஸ்தவர்கள் உடனடியாக கூறுகின்றார்கள். இதிலிருந்து அவர் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. அனைவரும் நிச்சயமாக தமோ பிரதானாக வேண்டும். இந்நேரத்தில் முழு உலகமும் தமோ பிரதானாகவும் முற்றிலும் முக்கிய நிலையிலும் உள்ளது. இந்த பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட உள்ளது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் சொர்க்கம் இருந்ததாகவும் அது மீண்டும் நிச்சயமாக இருக்கும் எனவும் கிறிஸ்தவர்களும் கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் எவரால் இவ்விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்த முடியும்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் அந்த ஸ்திதியை இன்னமும் அடையவில்லை. அவர்கள் திரும்ப திரும்ப எழுதி கூறுகிறார்கள், என்னால் யோகத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. குழந்தைகளின் செயற்பாட்டிலிருந்து பாபா புரிந்து கொள்கின்றார், அவர்கள் தங்கள் செய்தியை பாபாவுக்கு கொடுப்பதற்கு பயப்படுகின்றார்கள். தந்தை குழந்தைகளை அதிகளவு நேசிக்கின்றார். அவர் உங்களுக்கு அன்பாக வணக்கம் தெரிவிக்கின்றார். ஆனால் குழந்தைகளுக்கு அகங்காரம் உள்ளது. மாயை மிகவும் நல்ல குழந்தைகளையும் மறக்க செய்கின்றார். பாபாவுக்கு இதனை புரிந்து கொள்ள முடியும். அவர் கூறுகின்றார், நான் ஞானம் நிறைந்தவர், ஜனி ஜனன்கா, உள்ளேயுள்ள ரகசியங்களை அறிந்தவர் என்றால் ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருப்பவற்றை அறிந்தவர் என்று அர்த்தமல்ல. நான் இங்கு வந்திருப்பது உங்களுக்கு கற்பிப்பதற்காகவா அல்லது உங்களை பற்றி அறிந்து கொள்வதற்காகவா? நான் எவரையும் அறிந்து கொள்வதில்லை. சரீரதாரியான இவர் கூட எவரையும் அறிந்து கொள்வதில்லை. அவர் அனைத்தையும் மறந்து விட வேண்டும். எனவே எதனை அவர் அறிய முயற்சிப்பார்? நீங்கள் இங்கே கற்பதற்காக வருகிறீர்கள். பக்தி மார்க்கம் வேறானது. வீழ்வதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். இந்த விடயங்கள் மூலமே நீங்கள் வீழ்கின்றீர்கள். இந்த நாடகத்தின் விளையாட்டு முற்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. பக்தி மார்க்கத்தில் சமய நூல்களை வாசிப்பதினாலும் கீழே வருவதனாலும் நீங்கள் தமோ பிரதான் ஆகுகிறீர்கள். நீங்கள் இந்த அழுக்கான உலகில் இனியும் இருக்க விரும்பவில்லை. கலியுகத்தின் பின்னர் சத்திய யுகம் இருக்கும். இப்போது இது சங்கம யுகமாகும். இவ்விடயங்கள் அனைத்தும் கிரகிக்கப்பட வேண்டியவை. தந்தை மாத்திரமே இவ்விடயங்களை விளங்கப்படுத்துகின்றார். உலகில் ஏனைய அனைவரும் தங்கள் புத்தியை கோட்ரிட்ஜ் பூட்டினால் பூட்டியுள்ளார்கள். அவர்கள் தெய்வீக குணங்களை கொண்டிருந்தார்கள் எனவும் அவர்கள் இப்போது அசுர குணங்களை உடையவர்கள் ஆகியுள்ளார்கள் எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், பக்தி மார்க்கத்திற்குரிய அனைத்து விடயங்களையும் மறந்து விடுங்கள். நான் உங்களுக்கு கூறுவதை மாத்திரம் இப்போது செவிமடுங்கள். தீயதை கேட்காதீர்கள். என்னை மாத்திரம் செவிமடுங்கள். நான் இப்போது உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்லவே வந்துள்ளேன். நீங்கள் இறை சமுதாயத்தினர். பிரஜாபிதா பிரம்மாவின் தாமரை உதடுகளினால் நீங்கள் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். அவர் ஆதிதேவர் என அழைக்கப்பட்டார். அவர் மகாவீரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் யோக சக்தியின் மூலம் மாயையை வெல்கின்ற மகாவீரர்களாவீர்கள். தந்தை ஞான கடல் என்று அழைக்கப்படுகின்றார். ஞான கடலான தந்தை தட்டு நிறைந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் உங்களை மிகவும் செழிப்பானவராக்குகின்றார். ஞானத்தை கிரகிப்பவர்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருகின்றார்கள். அதனை கிரகிக்காதவர்கள் நிச்சயமாக குறைந்த அந்தஸ்தையே கோருவார்கள். நீங்கள் எல்லையற்ற பொக்கிஷங்களை தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள். அல்லாஹ் அலாவுதீன் அலாவுதீனும் அற்புத விளக்கு என்ற கதையும் உள்ளது. அங்கே உங்களுக்கு எந்த குறையும் இருக்க மாட்டாது என்பதும் உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான உங்கள் ஆஸ்தியை கொடுக்கின்றார். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். ஓர் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தியை பெறும் பொழுதும் மக்கள் நிச்சயமாக எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கின்றார்கள். ஓ கடவுளே, கருணை கொள்ளுங்கள், ஆசீர்வாதங்களை அருளுங்கள். அவர் உங்களுக்கு எதனை கொடுக்க உள்ளார் என்பதை எவருமே அறியார்கள். பாபா உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை இடம்பெறுகின்றது என்பது படத்திலும் காட்டப்படுகின்றது. பிரம்மா உங்களின் முன்னிலையில் ஒரு சாதாரண ரூபத்தில் அமர்ந்துள்ளார். ஸ்தாபனை இடம்பெறும் போது அவர் நிச்சயமாக அதற்கு கருவியாக்கப்படுவார். தந்தை மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். உங்களால் முழுமையாக விளங்கப்படுத்த முடியாதுள்ளது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் சங்கரரின் முன்னிலையில் சென்று கூறுகின்றார்கள், எங்கள் புத்தியை நிரப்புங்கள். ஆத்மா கூறுகின்றார், நான் ஏழையாகிவிட்டேன், எனது புத்தியை நிரப்புங்கள், என்னை அவ்வாறு ஆக்குங்கள். இப்பொழுது நீங்கள் உங்கள் மடிகளை நிரப்பவே இங்கே வந்துள்ளீர்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக விரும்புவதாக நீங்கள் கூறுகின்றீர்கள். இக்கல்வி ஒரு சாதாரண மனிதரை நாராயணனாக மாற்றுவதற்கு உரியதாகும். பழைய உலகிற்கு செல்ல எவர் விரும்புவார்கள்? எவ்வாறாயினும் அனைவரும் புதிய உலகிற்கு செல்வார்கள் என்றில்லை. சிலர் 25 வீதம் பழைய உலகிற்கு வருகின்றார்கள். அப்பொழுது நிச்சயமாக ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு சிறிய செய்தியை எவருக்கேனும் கொடுத்தாலும் நிச்சயமாக சொர்க்க அதிபதியாகுவீர்கள். இப்பொழுது அனைவரும் நரகத்தின் அதிபதியே. அரசர், அரசி, பிரஜைகள் அனைவருமே நரகத்தின் அதிபதிகளே. அங்கே அவர்கள் இரட்டை கிரீடம் அணிந்திருந்தனர். அவர்கள் இப்பொழுது அவ்வாறில்லை. இந்நாட்களில் எவரும் சமயத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. தேவ தர்மம் முடிவடைந்து பின்னர் தர்மமே சக்தி என்று நினைவு கூறப்பட்டுள்ளது. அவர்களுக்கு சமயத்தில் நம்பிக்கை இல்லாததால் சக்தி எதுவுமே எஞ்சுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களில் இருந்து பூஜிப்பவர்கள் ஆகினீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் இல்லையா? பிராமணர்களாகிய நாங்களே பின்னர் தேவர்களாகி அதன் பின்னர் சத்திரியர்களாகுபவர்கள். முழு சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் 84 பிறவி சக்கரத்தை தொடர்ந்தும் சுற்றி வந்தோம். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். தூய்மையற்றவர்களால் அங்கு செல்ல முடியாது. ஆத்மாவே தூய்மையாகுபவரும் தூய்மையற்றவர் ஆகுபவரும் ஆவார். தங்கத்தில் கலப்படம் கலக்கப்படுகின்றது, அது ஆபரணங்களுடன் கலக்கப்படுவதில்லை. இதுவே கலப்படம் முழுவதும் அகற்றப்பட்டு நீங்கள் நிஜ தங்கங்களாகி பின்னர் நீங்கள் அத்தகைய அழகிய ஆபரணங்களை பெறுகின்ற ஞான தீ ஆகும். ஆத்மாக்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகியுள்ளதால் அவர்கள் தூய்மையானவர்களுக்கு தலையை வணங்குகின்றார்கள். ஆத்மாவே அனைத்தையும் செய்கின்றார். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, என்னை மாத்திரம் சதா நினைவு செய்தால் உங்கள் படகு அக்கறை செல்லும். நீங்கள் தூய்மையாகி தூய உலகிற்கு செல்வீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பதிலேயே அது தங்கியுள்ளது. இந்த அறிமுகத்தை அனைவருக்கும் தொடர்ந்தும் கொடுங்கள். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தையும் இவர் எல்லையற்ற தந்தையும் ஆவார். சங்கம யுகத்தில் மாத்திரமே உங்களுக்கு சொர்க்க ஆஸ்தியை கொடுப்பதற்கு தந்தை வருகின்றார். ஆகையால் அத்தகைய தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். மாணவர்கள் எப்போதாவது தங்கள் ஆசிரியரை மறப்பதுண்டா? எவ்வாறாயினும் இங்கே மாயை உங்களை தொடர்ந்து மறக்க செய்கின்றார். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு யுத்த களமாகும். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது விகாரத்தில் வீழ்ந்து விடாதீர்கள், அழுக்கானவராகாதீர்கள். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். தூய்மையாகுவதனால் மாத்திரமே நீங்கள் தூய புதிய உலகிற்கு அதிபதிகளாகுவீர்கள். நான் உங்களுக்கு உலக ராஜ்யத்தை கொடுக்கின்றேன். இது சிறியதொரு விடயமா? இந்த ஒரு பிறவியில் தூய்மையானவராகுங்கள். இப்பொழுது நீங்கள் தூய்மையானவராகாவிட்டால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அதிகளவு ஆசையின் தூண்டுதல் உள்ளது. விகாரத்தை வெற்றி கொள்வதால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். உலக குருவான பரமாத்மாவான பரம தந்தையே முழு உலகிற்கும் சற்கதியை அருள்பவர் என்று நீங்கள் அவர்களிடம் தெளிவாக கூற முடியும். அச்சா,
பிரம்மா முகவன் சாவலி பிரம்மன் குல பூஷன் சுவதர்ஷன் சக்கரதாரி சர்வஸ் ஏபிள் பச்சன் கோ ஆஜ துர்வா கே தின் பாப் தாதா கா ஜல்வ ஜான் சகோ ஃப்ரெண்ட்ஸ் யாத்யார் ஔர் குட் மார்னிங்.
இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.